இன்றைய சித்தாந்த செய்வ ஞானசாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளஞ்சி சிவாச்சாரிய சுவாமி அருள் செய்துள்ள சுவஞான சித்தியா சுபக்கத்துக்கு ஸ்ரீ மாதவ சிவஞான அருள் செய்துள்ள பொறிப்புரையினை தொடர்ந்து சிந்திப்பதற்கு சிறுவர்களும் குருவர்களும் கூட்டி வைத்துள்ளனர். முதல் சூத்திரத்து முதல் அதிகாரத்திலே சிந்தனை இருந்து வருகின்றது. முதல் சூத்திரத்தினுடைய திரண்ட கருத்தை சொல்ல வேண்டுமென்றால், காணப்படும் உலகம் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று அவயவ பொருட்கூடியதாக இருப்பதனாலே இவ்வுலகம் தோன்றி இருந்து அழியக்கூடிய காரிய பொருளாகும். எனவே இவ்வுலகம் தன்னுடைய முதல் காரணத்திலே உள்பொருளாக இருந்து தோற்றுவிப்பான் ஒருவனுடைய ஆற்றலினாலே இந்த உலகம் தோன்றி இருக்கின்றது. இந்த உலகத்தை எவன் ஒருவன் ஒடுக்குகின்றானோ அவனே மீளவும் தோற்றுவிக்க வல்லவன். ஆகையினாலே அந்த சங்கார காரணனே இவ்வுலகிற்கு முதற்கடவுள் என்பதை இந்த முதல் சூத்திரத்தினுடைய திரண்ட கருத்தாக நாம் கூறலாம். இதன் மூலம் நிலைநாட்டப்படும் கருத்து என்னவென்றால், இவ்வுலகத்திற்கு சிவபெருமானே பதியாக விளங்குகின்றான். இவ்வுலகத்திற்கு ஒரு முதல்வன் உண்டு, அவன் சிவபெருமான் என்பதுதான் இச்சூத்திரத்தினுடைய மைய கருத்தாகும். இந்த சூத்திரத்தை மூன்று கூறுகளாக பிரித்துக் கொள்கின்றார்கள். அதிலே முதல் கூறு என்னவென்றால், உலகம் தோன்றியிருந்து அழியும், எனவே இவ்வுலகத்தை தோற்றுவிக்க ஓர் இறைவன் வேண்டும் என்பது முதல் கூறு. இரண்டாம் கூறு, அவ் இறைவன் சிவபெருமானாக இருத்தல் பொருந்தும், சிவபெருமானுக்கு அந்த பரம்பொருள் தன்மை உள்ளது என்று நிலைநாட்டுவது இரண்டாம் கூறு. மூன்றாம் கூறு, சிவபெருமான் ஒருவனுக்கே பரம்பொருளாக இருக்கும் தன்மை உள்ளது, ஏனையோர் அனைவரும் உயிர்களே என்று நிலைநாட்டுவது
முதல் பாடல். கூரை அதிகரணம் என்பார்கள். அந்த முதல் அதிகரணத்து முதல் பாடலிலே உலகமானது முத்தொழில் படுவதுதான் என்ற உண்மையானது நிலைநாட்டப்படுகின்றது. அதற்கு அடுத்த பாடலிலே உலகம் முத்தொழிற்படும் என்ற கருத்தை ஒத்துக்கொண்டு, ஆனால் இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்கு ஒருவன் வேண்டும் என்பதில்லை என்ற கருத்தானது சொல்லப்படுகின்றது. வந்து எப்படி எப்ப தோன்றுகிறது, எப்படி அழிகின்றது? தோற்றுவிப்பு ஒருவன் வேண்டாமா, ஒடுப்பதற்கு ஒருவன் வேண்டாமா? வேண்டாம்னா அப்ப அந்த உலகம் எப்படி தோன்றுகிறது, எப்படி அழிகின்றதுன்னு கேட்டால், யா தோன்றுவது அழிவதுலாம் அந்த உலகத்திற்கு இயல்பு என்று சொல்லிவிடுகின்றார்கள். இப்ப இயல்புனா ஒரு தன்மையா இருக்கணும். இயல்புனா என்னன்னு புரிந்து கொள்ளவில்லை. இயல்புனா ஒரு தன்மையா இருத்தல் தான் இயல்பு. குளிர்ச்சி என்ற ஒரே தன்மை தான் நீருக்கு இயல்பு. சூடா இருந்தா அது செயற்கையாக இருந்தது தானே. எனவே இயல்பு என்பது ஒரு தன்மையாக உள்ளது. அப்படி இருக்கும் பொழுது தோன்றுவது அழிவது ரெண்டுமே இயல்புன்னு சொன்னா அது எப்படி அது பொருந்தும் அது அப்படின்னு சொன்னா, அவர்கள் சொல்றாங்க, இயல்பு என்பது ஒரு தன்மையா உள்ளது நாம சொல்றோம், ஆனா தோன்றுவதும் அழிவதும் விகாரப்படுதல் அல்லவா, விகாரப்படுதல் என்ன மாறுபடுதல் அல்லவா அப்படின்னா அதை அவர்களால் மறுக்க முடியாது. ஏன்னா தோன்றுவதும் அழிவதும் மாறான செய்கைகள், அதை மறுக்க முடியாது அவர்களால. ஆமா, தோன்றுவதும் அழிவதும் மாறான செய்கைகள் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி மாறான செய்கைகள் அந்த விகாரப்படுதல் இருக்கின்றதே, அந்த விகாரப்படுதலே உலகிற்கு இயல்பு என்று மறுபடியும் சாதிக்கின்றார்கள். தோன்றுதலும் அழிதலும் உலகிற்கு இயல்பு என்று சொன்னார்கள். இவர்களும் உலகாயுதல் ஒரு சாரார் தான். தோன்றுதல் அழிதல் உலகத்தில் இருக்கு, நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். உலகம் தோன்றுகிறது அழிகிறது வாஸ்தவம் தான். அதற்காக தோற்றுவிப்பான் ஒருவன் தேவையில்லை. ஏனென்றால் தோன்றுதலும் அழிதலும் உலகத்திற்கு இயற்கை, அது உலகத்தின் இயல்பு. உலகம் அப்படித்தான் இருக்கும், அது தோன்றதான் செய்யும் அழியத்தான் செய்யும், அது உலகத்தின் இயல்பு அப்படின்னா. அப்ப நாம சித்தாந்தம் என்ன சொல்றோம்னா, இயல்பு என்பது ஒரு தன்மைத்தான் இருப்பது, ஆனால் தோற்றம் அழிவு என்ற இரண்டும் ஒரு தன்மை அல்ல, ஒன்றுக்கொன்று மாறான தன்மைகள். தோன்றுதல் அழிதல் ரெண்டும் ஒன்றுக்கொன்று மாறான தன்மைகள். எனவே மாறான தன்மையை தான் விகாரம்னு சொல்றோம். எனவே நீ வந்து தோற்றமும் அழிவும் உலகிற்கு இயல்புன்னு சொல்லக்கூடாது, அது வந்து உலகிற்கு விகாரமாகும், மாறான பண்புகளாகும் என்று சொன்னால், அவ்வாறு விகாரப்படுதலே உலகிற்கு இயல்பு என்று சொன்னார்கள். அப்ப விகாரப்படுதலே உலகிற்கு இயல்புன்னா, அப்ப விகாரத்தை தவிர இயல்புன்னு ஒன்னு இல்லேனாயிரும். இல்லேனாயிட்டா முதல்ல நீ வந்து சொன்னைய தோன்றி அழிதல் உலகத்திற்கு இயல்புன்னு சொன்னைய, அது தப்பா போயிடும். அப்ப முதல்ல நீ என்ன சொல்லிருக்கணும், தோன்றி அழிதல் உலகத்திற்கு விகாரம்னு சொல்லியிருக்கணும். ஆனா நீ இயல்புன்னு சொல்லிட்ட இல்லையா, இதுதான் தர்க்க ரீதியாக மறுத்த. இது முடிவா இது மூலம் என்ன சொல்றாங்கன்னா, இயல்பு வேறு விகாரம் வேறு. அதாவது நீர் குளிர்ந்தே இருந்தது என்றால் அது இயல்பு. அந்த நீர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா குளிர்ந்திருந்தது, இப்ப பார்க்க சூடா இருக்குன்னா இது விகாரம் தான், இதுவும் இயல்புன்னு சொல்லக்கூடாது. ஆமா ஐயா, சில நேரம் அந்த நீர் குளிர்ந்திருக்கும், சில நேரம் சூடா இருக்கும், அது அந்த நீருக்கு இயல்பு அப்படின்னு சொன்னால் அது தவறு இல்லையா. ஆகையினாலே விகாரம் வேறு இயல்பு வேறு, இயல்பு மாறுபடுதலே விகாரம். எனவே உலகிற்கு இயல்பு என்றால் என்னவென்றால், உலகம் தன்னுடைய முதல் காரணம் ஆஜையிலே அடங்கி இருத்தல், அதுதான் உலகிற்கு இயல்பு. அது தோன்றுகின்றதுனாலே விகாரம் தான், அதை செய்வதற்கு ஒருவன் வேண்டும். மறுபடியும் ஆயில ஒடுங்குகின்றதுனால அதுவும் விகாரம் தான், அதை நிகழ்த்துவதற்கு ஒருவன் வேண்டும். ஒரு பானை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது மண்ணிலே ஒடுங்கி கிடக்கின்றது, இதுதான் அதுக்கு இயல்பு. அது மண்ணிலிருந்து அந்த பானை தோன்றுகின்றது என்றால் அது வந்து விகாரம் தான், அதை தோற்றுவிப்பதற்கு ஒரு குயவன் வேண்டும். மறுபடியும் உடைகின்றது என்றால் உடைப்பதற்கும் ஒருவன் வேண்டும். ஆகையினாலே விகாரமே இயல்புன்னு சொல்லக்கூடாது என்பதை அங்கே அறிவுறுத்தினார்கள். அறிவுறுத்தி செய்யப்படும் பொருளும் எழுவாயும் எப்பொழுதும் வேறு வேறுதான் என்று அருமையாக உணர்த்தினார்கள். எனவே தோன்றியிருந்து அழியும் பொருளே தானே தன்னை தோற்றுவித்தும் காத்தும் அழித்தும் கொள்ளாது, அதை தோற்றுவித்து காத்து அழிப்பதற்கு கட்டாயம் இன்னொருவன் வேண்டும் என்று நிலைநாட்டினார்கள். அப்ப மேலும் இந்த கருத்தை அவன் வளர்க்கின்றான் அடுத்த பாடலிலே. என்ன, தோற்றுவிப்பதற்கும் காப்பதற்கும் அழிப்பதற்கும் ஒருவன் வேண்டுமா? வேண்டாம். எழுவாய் வேறு செய்யப்படும் பொருள் வேறுன்னு சொன்னீர்கள் இல்லையா. அதாவது ஒரு வாக்கியம் சொல்றோம், பூனை தின்றது அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இதுல பூனை தான் எழுவாய், அது செய்யற காரியம் என்ன, தின்னுதல் சாப்பிடுதல் காரியத்தை செய்யுது. அப்ப எது தன்னையே சாப்பிடுகின்றதா? அப்படி வராது. அப்படி வந்தாதான் எழுவாயும் செய்யப்படும் பொருளும் ஒன்னா இருக்கும். சாப்பிடுவதும் பூனை, சாப்பிடப்படுவதும் அந்த பூனை தான் அப்படின்னா அது பொருந்தாதல்லவா. அப்ப சாப்பிடுதலாகி அந்த செயலை செய்கின்ற எழுவாய் வினை முதல் பூனை, சாப்பிடப்படுவது வேறு பொருளா இருக்கவன் எலியாக இருக்கலாம். சரி, இப்ப ஒரு வாக்கியம் சொல்றேன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். என்னன்னா, சாத்தன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் தன்னையே குத்திக் கொள்கிறான்னு வச்சுக்கொள்வோம். சாத்தன் தன்னை குத்தினான் அப்படின்னு உங்க வாக்கியத்துல குத்துறவனும் சாத்தன் தான், குத்துப்படுதவனும் சாத்தன் தானே. இப்ப குத்துகின்ற வினை முதலும் சாத்தன் தான், குத்தப்படுகின்ற செய்ய பொருள் பொருளும் சாத்தன் தானே என்று கூட ஒரு ஐயத்தை எழுப்பலாம். அப்பமும் நம்ம நுணுகி ஆராய்ந்தார் சுவாமிகள் அருமையாக விளக்கம் கொடுக்கின்றார்கள். அப்பவும் கூட குத்தியது வந்து கை என்ற உறுப்பு, குத்தப்பட்டது வேறொரு உறுப்பு தான். எனவே வினை முதலாக இருப்பது கை, செயற்படு பொருளாக இருப்பது வேறொரு உறுப்பு. எனவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வினை முதலும் செயற்படு பொருளும் ஒன்றாக இருத்தல் முடியாது என்று அருமையாக கூறினார். அப்ப இந்த கருத்தை மறுத்து அவன் என்ன சொல்றான், இதை உடன்பட்டுக்கிட்டு தான் இது வந்து மறுக்கும். ஏன்னா வினை முதல் வேறு செய்யப்படும் பொருள் வேறு. நாம் உணவு உண்கின்றோம்னா உண்கின்ற நாம வினை முதல், உண்ணப்படுகின்ற உணவு செய்யப்படும் பொருள். அரசன் ஆலயத்தை கட்டினான், அரசன் வந்து கட்டுகின்ற வினை முதல், கட்டப்படும் ஆலயம் செய்யப்படும் பொருள். அரசன் வேற ஆலயம் வேறதான், உண்கின்றவன் வேறு உணவு வேறுதான். எந்த செயலை செய்யும் போதும் எழுவாயும் அதாவது வினை முதலும் செய்யப்படும் பொருளும் வேறு வேறானவைதான். சாத்தன் தன்னை குத்தினான்னு சொல்லும் போது கூட குத்தியவனா வந்தான், குத்தப்பட்டவனா வந்தானாலும் கூட குத்தியது கை என்ற உறுப்பு, குத்தப்பட்டது பெரிதோர் உறுப்பு. எனவே எந்த ஒரு இடத்திலும் வினை முதலும் செய்யப்படும் பொருளும் வேறு வேறானவைதான் என்று கூறும்பொழுது இதை அவர்களால் மறுக்க முடியாது. ஆனால் இதை ஒத்துக்கொண்டே மேலும் தம்முடைய கருத்தை நிறுவ முயல்கின்றனர். யாரு? உலகாயதர்கள் தான். ஐயா, நீங்க சொல்வது வாஸ்தவம் தான், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வினை முதலும் செய்யப்படும் பொருளும் ஒன்றாக இருக்க முடியாது, வினை முதல் வேறு செய்யப்படும் பொருள் வேறுதான். அதை உடன்பட்டுக்கிட்டே நாங்க எங்க கருத்தை எப்படி நிறுவனம் பாருங்க. உலகம் என்பது நான்கு பூதங்கள் அவன் சொல்றான், அஞ்சாவது ஆகாயத்தை ஒத்துக்கொள்வது கிடையாது உலகாயுதம். ஏன்னா அது காட்சி அளவுக்கு வரவில்லை என்றும். எனவே நான்கு பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று இல்லையா, இவை தம்மைத்தாமே தோற்றுவித்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்றீங்க இல்லையா. இவற்றை தோற்றுவிப்பதற்கு வினை முதல் வேறு ஒருவன் வேண்டும் சொல்றீங்க. சரி, நாங்க என்ன சொல்றோம் பாருங்க, ஒரு பூதம் தன்னை தானே தானே தோற்றுவிக்க முடியாது. இப்போ வாயு என்ன செய்யும் தெரியுமா, வாயுங்கிற பூதம் மற்ற மூன்று பூதங்களையும் காக்கும். அதான் நீருங்கிற பூதத்தை எடுத்துக் கொடுக்கும், முதல்ல படைத்தலுக்கு நீர் என்ற பூதம் மற்ற மூன்று பூதங்களையும், நீரை தவிர்த்து மற்ற மூணு பூதங்கள் எவை? நிறம், நெருப்பு, காற்று. இந்த நீருங்கிற பூதம் தான் மற்ற மூணு பூதங்களையும், நிலம், நெருப்பு, காற்றுங்கிற மூன்று பூதங்களையும் தோற்றுவிக்கும். தோற்றுவிக்கும் போது அவை தோன்றுகின்ற அந்த கூட்டத்தில் தானும் தோன்றுகிறது. சரி, அது மாதிரி காத்தல் தொழிலை செய்யும் போது வாயு இருக்கின்றதே, அந்த தோன்றிய வாயு அது வந்து மற்ற மூன்று பூதங்களையும் காக்கின்றது. காக்கும்போது அதோடு சேர்ந்து அதுவும் காக்கப்படுகின்றது. அப்புறம் நெருப்புங்கிற மூன்று பூதம் இருக்க, நெருப்புங்கிற பூதம் இருக்க, அது மற்ற மூன்று பூதங்களையும் அழித்து அவை அழியும் போது தானும் சேர்ந்து அழிஞ்சிருது. அப்புறம் நிலங்கிற பூதம் மற்ற பூதங்களினின்றும் அனுபவிக்கப்படுகின்ற பயன்களை எல்லாம் ஏற்படுத்தி தானும் அந்த மூன்று பூதங்களோடு பயன்படுதல் உடையதாக இருக்கின்றது. ஆகவே எங்க கருத்துல பாருங்க, எந்த ஒரு இடத்திலையும் எழுவாய் வேறு, செயற்பட பொருள் வேறுதான். எழுவாய் தான் வினை முதல் வாங்க, வினை முதல் வேறு, செயற்பட பொருள் வேறுதான். ஒரு பூதம் தன்னைத்தானே தோற்றுவிச்சுக்கிடல, தோற்றுவிப்பது ஒரு பூதம், காப்பது இன்னொரு பூதம் தான், அழிப்பது வேறொரு பூதம், பயன் தருவது இன்னொரு பூதம். நான்கு பூதங்களுக்கும் நான்கு வேலைகள். ஒரு பூதம் தன்னைத்தானே தோற்றுவிச்சு நாங்க சொல்லல, தன்னைத்தானே காத்துக்கிறதுன்னு சொல்லல. ஒரு பூதம் தோற்றுவிக்கிறது, இன்னொரு பூதம் காக்கின்றது, இன்னொரு பூதம் அழிக்கின்றது, இன்னொரு பூதம் வந்து பயன் தருகின்றது. அப்போ வினை முதலும் செயற்பட பொருளும் வேற வேற தானே என்று அருமையாக சொன்னேன். நான்கு பூதங்களுள் அதான் சொல்றாங்க, நிலம், புனல், அனல், கால், காண, நிறுத்திடும், அழிக்கும், ஆக்கும், பலன் தரும். ஒருவன் இங்கு பண்ணிட வேண்டா என்னின் இலங்கைய தோற்றம் நிற்றல் ஈரிவை இசைதலாலே நலங்கிடர் தோற்றம் நாசம் தனக்கிலான் ஆதன் வேண்டும். நிலம், புனல், அனல், கால், அருமையாக தமிழிலே சொன்னார் நான்கு பூதங்களில். நிலம், புனல் என்பது நீர், அனல் என்பது நெருப்பு, கால் என்பது காற்று. இந்த நான்கு பூதங்கள் என்ன செய்யுமா? நிறுத்திடும், அழிக்கும், ஆக்கும், பலன் தரும். இதை அப்படி தலைகீழாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். என்ன கடைசியில் என்ன சொன்னார்? பலன் தரும் சொன்னார். அதை முதல்ல சொன்ன பூதம் நிலம் கூட சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? ஆக்கும். அது ரெண்டாவது சொன்ன புனல் கூட சேர்க்க வேண்டும். அப்புறம் என்ன சொன்னார்? அழிக்கும். இது மூன்றாவது சொன்ன அனல் கூட சேர்க்கணும். அப்புறம் நிறுத்திடும் என்பத கால், கடைசி சொன்ன கால் கூட முதல்ல சொன்ன நிறுத்திடும் சேர்க்கணும். அதான் நிரல் நிறையணி, எதிர் நிரல் நிறையணி, ரெண்டு அணிகள் இருக்கின்றன. நிரல் நிறைய அணினா முதல்ல சொன்னதை முதல்ல சொன்னதோட பொருத்திக் கொள்ள வேண்டும், ரெண்டாவது சொன்னதை ரெண்டாவது சொன்னதோட பொருத்திக் கொள்ள வேண்டும், மூன்றாவது சொன்னதை மூன்றாவது சொன்னதோட பொருத்திக் கொண்டால் அது நிரல் நிறைய அணி. அதாவது ராமன் கண்ணன் இருவரும் காஃபியும் டீயும் குடித்தனர் அப்படின்னா இது நிரல் நிறை அணியாக கொண்டா முதல்ல சொன்னவன் ராமன், அங்க முதல்ல சொன்னது காஃபி, அப்ப ராமன் காஃபி குடித்தான், கண்ணன் டீ குடித்தான், ரெண்டாவது சொன்ன கண்ணனுக்கு ரெண்டாவது சொன்ன டீயை சேர்த்துக்கணும். இதையே வந்து எதிர் நிரல் நிறையா கொள்ளணும்னா எப்படி கொள்ளணும்? ராமன் கண்ணன் இருவரும் காஃபி டீ குடித்தனர் அப்படின்னா அப்போ ராமன் டீ குடித்தான், முதல்ல சொன்ன ராமனுக்கு ரெண்டாவது சொன்ன டீ, ரெண்டாவது சொன்ன கண்ணனுக்கு முதல்ல சொன்ன காஃபி. அப்படி மாற்றிப்படுத்தி கொண்டார் எதிர்நிலை, அவ்வளவுதான். இது வேற ஒரு சிரமம் இல்ல. இங்க பூதங்களை எந்த வரிசையில் சொன்னார்? நிலம், நீர், நெருப்பு, காற்று சொன்னார். அவற்றின் தொழில்களை நிறுத்திடும், அழிக்கும், ஆக்கும், பலன் தரும் சொன்னார். இது எப்படி கொள்ளணும்? எதிர்நிலையா கொள்ள வேண்டும். சுவாமிகள் உரையிலே அறிவுறுத்துகின்றார் எதிர்நிலையாக கொள்க. இப்ப முதல்ல சொன்ன நிலத்துக்கு கடைசியில் சொன்ன பலன் தரும். நிலம் வந்து மற்ற மூன்று பூதங்களையும் தருகின்ற பயன்களை எல்லாம் ஏற்படுத்தி தானும் பயன் தரும். ரெண்டாவது புனல், புனல் இதுக்கு வந்து கடைசிக்கு முன்னாடி சொன்னார் ஆக்கும். நீர் வந்து மற்ற மூன்று பூதங்களையும் ஆக்கும், அதாவது தோற்றுவிக்கும், தோற்றுவித்து அவற்றின் சமூகத்தில் தானும் தோன்றும். அப்புறம் நெருப்பு அனல், அது அழிக்கும், ஏனைய மூன்று பூதங்களையும் அழித்து அவை அழிவெய்தும் போது தானும் சேர்ந்து அழிவெய்தும். அப்புறம் வந்து கால், காற்று, இது மற்ற மூன்று பூதங்களையும் காத்து அவற்றின் சமூகத்தில் தானும் காக்கப்பட்டு கிடக்கும் என்று இப்படி சொல்கின்றார். ஆகவே இப்படி ஒரு பூதமே இன்னொரு பூதத்தை தோற்றுவித்தலும் காத்தலும் அழித்தலும் பயன்தருதலும் செய்வதனாலே இவ்வளவுதான வேண்டிய செயல்கள். இவற்றை இந்த நான்கு பூதங்களே பார்த்துக் கொள்கின்றன. தோற்றுவித்தல், காத்தல், அழித்தல், பயன்தருதல், இந்த எல்லா செயல்களையும் இந்த நான்கு பூதங்களே பார்த்துக் கொள்கின்றன. இதற்கு போய் தருபவன் ஒருவன் வேண்டும், நாம் அந்த உலகத்தை தருபவன் ஒருவன் வேண்டும் எதுக்காக சொல்லணும் அப்படிங்கும் போது அடுத்த ரெண்டு அடிகள்ல அவர் இந்த கருத்தை மறுக்கின்றார். ரெண்டாம் அடியில கடைசியில பாருங்க, எண்ணின் அப்படின்னு இருக்கும். எண்ணின் என்றால் என்று இவ்வாறு நீ சொல்லுவாய் என்றால், உலகாயுதனே நீ இவ்வாறு சொல்வாய் என்றால் உன் கருத்து பொருந்தாது என்று மறுக்க வருகின்றார். ஏன் பொருந்தாது? ஐயா, வினை முதல் வேறு செயற்படுபொருள் வேறா இருக்கணும், நீங்க அப்படி இருக்கும்படியாவே சொல்லிட்டோம், அப்புறமும் எங்க கருத்து ஏன் பொருந்தாதுங்க அப்படின்னா, இலங்கைய தோற்றம் நிற்றல் ஈறு இவை இசைதலாலே, நீ சொன்ன நான்கு பூதங்களுக்குமே தோற்றம் உள்ளது, இருப்பு உள்ளது, அழிவு உள்ளது. தோன்றி குறிப்பிட்ட காலம் இருந்து அப்புறம் அழிந்துவிடக்கூடிய தன்மை, இந்த மூன்று தொழில்களும், தோற்றம் இருப்பு அழிவு, இந்த மூன்று தொழில்களும் நீ சொன்ன நான்கு பூதங்களுக்குமே இருக்கின்றதே. எனவே இந்த நான்கு பூதங்களில் எதுவுமே வந்து வினை முதலாக இருக்க முடியாது. ஏனென்றால் நான்கு பூதங்களில் எந்த பூதமுமே அழியாமல் இருக்கிறது நீ சொல்லல இல்லையா. எனவே தோற்றம் நாசம் தோற்றக்கேடுகள் தனக்கு இல்லாத ஒரு தலைவனால்தான் இந்த நான்கு பூதங்களையும் தர முடியுமே ஒழிய இவையே தம்மை தாமே தந்து கொள்ள முடியாது இல்லையா. நீ என்ன சொன்ன, நீர் வந்து மற்ற மூன்று பூதங்களையும் தோற்றுவிக்கிறதுங்க, அந்த நீரும் சேர்ந்து தோன்றுது. நெருப்பு மற்ற மூன்று பூதங்களும் அழிக்குங்க, அதுவும் சேர்ந்து அழிஞ்சு போகுது இல்லையா. எனவே தாமே தோன்றியும் அழியவும் செய்கின்ற பூதங்கள் அடுத்ததை காரியப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவற்றுக்கு இருக்க முடியாது. தாமே முத்தொழிற்பட்டுக் கொண்டிருக்கின்ற பூதங்கள் அவை எப்படி வினை முதலாக இருந்து மற்ற பூதங்களை வந்து முத்தொழிற்படுத்த முடியும்? அதுதான் சொல்கின்றார்கள். நான்கு பூதங்களுள் சுவாமிகள் வந்து எதிர்நிலையா சொல்றாங்க. முதல்ல சொன்ன, அதாவது கடைசியில் சொன்ன காற்றுக்கு முதல்ல சொன்ன பயன்தருதல், அப்புறம் அதுக்கு முன்னாடி சொன்ன அனலுக்கு ரெண்டாவது சொன்ன அழித்தல், அப்புறம் புனலுக்கு ஆக்குதல், நிலத்துக்கு வந்து பலன் தருதல் என்ற முறையிலே சொல்கின்றார்கள். நான்கு பூதங்களுள் வாயு, அதாவது கடைசியில் சொன்ன கால், கால் என்பது வாயு காற்று. நான்கு பூதங்களுள் வாயு, வாயு கடைசியில் சொல்லியிருக்கு, அப்ப அதுக்கு முதல்ல சொன்ன நிறுத்திடும். நான்கு பூதங்களுள் வாயு ஏனை மூன்று பூதங்களையும் நிலைபெறுத்தி, அதான் நிறுத்திடும் பாட்டு சொன்னது, நிலைபெறுத்தி தான் அவற்றது சமூகத்தின் நிலைபெறும். அங்கி, அங்கி என்பது நெருப்பு, அங்கி ஏனை மூன்று பூதங்களையும் அழித்து தான் அவற்றது சமூகத்தின் அழிவெய்தும். அப்பு, அப்பு என்பது நீர், அப்பு ஏனை மூன்று பூதங்களையும் தோற்றி தான் அவற்றது சமூகத்தில் தோன்றும். பிருதுவி ஏனை மூன்று பூதங்களில் நின்றும் நுகரப்படும் பயனை பயப்பித்து தானும் அவற்றது சமூகத்தில் பயன்படுதலை உடைத்தான். இங்ஙனம் செயற்படுபொருட்கு வினை முதல் வேறாய் நின்று காலி நிகழ்த்துதல் கண்கூடாக நிகழ்தலின் இவையே தம்முள் ஒன்றை ஒன்று பண்ண அமையும். வேறொருவன் ஈண்டைக்கு வினை முதலாதல் மிகையாமெனின். இப்படி நான்கு பூதங்களுமே ஒன்றை ஒன்று கவனித்துக் கொள்கின்றன. அப்ப இவற்றை தருவதற்கு ஏன் ஒரு வினை முதல் வேண்டும்னு சொல்லணும்? அது தேவையில்லாதது, அது மிகைப்பட கூறுதல் என்று சொன்னார். எனின் அற்றன்று, அப்படி அன்று. இந்நான்கு பூதங்களும் ஒப்ப முத்தொழிற்படுதலான், நீ சொன்ன நான்கு பூதங்களுமே கடைசியில் நீ சொன்ன கதையெல்லாம் கேட்டோம் நாங்க. இந்த பூதம் அந்த பூதத்தை தோற்றுவிக்கி, அந்த பூதம் இதை அழிக்கிறது, இது அதை காக்கிறது அப்படின்னு நீ சொன்ன கதையெல்லாம் கேட்டோம். மொத்த கதையும் கேட்ட பிறகு என்ன உண்மை விளங்குது தெரியுமா? இந்த மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த நான்கு பூதங்களுமே தோன்றுகின்றன, இருக்கின்றன, அழிகின்றன. அப்ப முத்தொழிற்படுகின்ற இந்த பூதங்களே எப்படி வினை முதலாக இருந்து காரியம் செய்ய முடியும்? எனவே முத்தொழிற்படாத ஒருவன், தோன்றி இருந்து அழியாத நிரந்தரமாவே இருக்கக்கூடிய ஒரு தலைவன் தான் இந்த பூதங்களை வந்து முத்தொழிற்படுத்த முடியும்பா. அதான் சொல்ற, இந்நான்கு பூதங்களும் ஒப்ப முத்தொழிற்படுதலான், ஒன்று போல, ஒப்பம்னா ஒன்று போல, முத்தொழிற்படுகின்ற ஒற்றுமை இந்த நான்கு பூதங்களுக்குமே உள்ளன. அதான், இந்நான்கு பூதங்களும் ஒப்ப முத்தொழிற்படுதலான், இவை ஒன்றனை காரியப்படுத்தும் ஆற்றல் உடையன அண்மையின், ஒன்றை காரியப்படுத்தக்கூடிய ஆற்றல், காரியப்படுத்துதல்னா தோற்றுவித்தல் அழித்தல், இதை செய்யக்கூடிய ஆற்றல் உடையன அண்மையின் அந்த ஆற்றல் வச்சு கிடையாது. ஆகையினால இவை போல முத்தொழிற்படுதல் இன்றி, இந்த பூதங்கள் மாதிரி முத்தொழிற்படாம மேம்பாடுடையான் ஒருவனே, அதான் நலங்கிளர் நாதன் அப்படின்னு சொன்னார். நலங்கிளர் தோற்ற நாசம் தனக்கிலா நாதன் வேண்டும் கடைசி அடியில் வருது. இதை எப்படி, இந்த கடைசியடி எப்படி கொள்ளணும்னா, தோற்ற நாசம் தனக்கு இலா நலங்கிளர் நாதன் வேண்டும். தோற்ற நாசம் தனக்கு இல்லாத நலங்கிளர் நாதன், மேம்பாடு உடைய நாதன். நலம் என்பது மேம்பாடு, மேம்பாடுன்னா அந்த தோற்றக்கேடுகள் எல்லாம் கடந்திருப்பது, பிறப்பிறப்போடெல்லாம் கடந்திருப்பது, அதான் அங்க சொன்ன நலம், மேம்பாடு. எனவே மேம்பாடுடையான் ஒருவனே இவற்றை தொழிற்படுத்த பொருட்டு வேண்டப்படும், இந்த பூதங்களை தொழிற்படுத்த பொருட்டு வேண்டப்படும். நான் எதிர் நிற நிறையாக வைத்து உழைக்க, இந்த குறிப்பு, இந்த குறிப்பை கடைபிடித்து தான் எதிர் நிற நிறையாக சொல்றது. நிலம் புனல் அனல் கால் நிறுத்திடும் அழிக்கும் ஆக்கும் பழந்தரும் இருக்கிற பாட்டுல நிலத்துக்கு பழந்தரும் புனலுக்கு ஆக்கும் அனல் அழிக்கும் கால் நிறுத்திடும் அப்படி கொள்ளணும். இவ்வாறன்றி மேலை செய்யுளின் பொருளே பொருளாக கொண்டு சிலர் வந்து உரை சொல்லுதாங்களா, எப்படி சொல்லிட்டாங்களா, இது சுவாமிகள் தான் இப்படி தெளிவா உரை சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டுக்கும் இந்த ரெண்டாவது பாட்டுக்கும் மூணாவது பாட்டுக்கும் உள்ள தொடர்ச்சியே இயல்புகான் தோற்றி மாயிகை அப்படிங்கிற அந்த முந்தின பாட்டுக்கும் இந்த பாட்டு நிலம் புனல் இந்த பாட்டுக்கும் உள்ள தொடர்ச்சியே அருமையாக சொன்னது சுவாமிகள் உரை ஒன்னுதான். மற்றவர்கள் எப்படி சொல்லிட்டாங்களா, மேலை செய்யுளின் பொருளே பொருளாக கொண்டு முந்தைய பாட்டின் பொருளையே இந்த பாட்டுக்கும் வச்சு அப்படி வைக்கலாமா, வச்சால் கூறியது குரல்ங்கிற குற்றம் வந்துடும். இந்த கருத்தை போன செய்யுள் தானே சொல்லிச்சு, இந்த செய்யும் அதே கருத்தை சொல்லுத, ஆமா சொல்லுதுங்க அப்படின்னா என்ன ஆயிரும், கூறியது கூறல், அந்த பாட்டை சொன்ன கருத்தையே இந்த பாட்டையும் சொல்லிட்டார், அது கூறியது கூறல்ங்கிற குற்றமாயிரும். மேலை செய்யுளின் பொருளே பொருளாக கொண்டு கூறியது கூறல் என்னும் வலுப்பட உரைப்பாரும் உடர், வலு என்பது குற்றம். நலங்கிழர் நாதன் என இயையும் சொன்னோம், தோற்ற நாசம் தனக்கிழா நலங்கிழர் நாதன் அப்படி சேர்த்துக் கொள்ள வேண்டும். நலம் மேம்பாடு, நலத்துக்கு பொருள் சொல்றாங்க, நலம் மேம்பாடு, நலம்னா மேம்பாடுன்னு பொருள். இவை இரண்டு செய்யுளானும், எந்த ரெண்டு செய்யறானும், இயல்புகான் தோற்றியமாக செய்யறானும் நிலம் புணர் அனல்கால் காண செய்யறாலும் என்ன உண்மை தெரியுது, உலகம் முத்தொழிற்படும் அப்படிங்கறத ஒத்துக்கிடுறான். முதல் பாட்டுல வந்தவன் உலகம் முத்தொழிற்படுங்கிறதே ஒத்துக்கொள்ளாதவன், அது நிலையா இருக்கும் உலகம் அப்படிங்கிறவன், அவனை மறுத்தாச்சு. நீ நிலையா இருக்கும்னு சொல்ற ஒவ்வொரு பொருளுமே ஒரு காலத்துல தோன்றியதுதான், ஒரு காலத்துல அழிந்ததுதான், அப்ப அந்த மொத்த உலகமும் தோன்றி அழியக்கூடியதான் அவனை ஒரே பாட்டை விரட்டியாச்சு. அதுக்கு மேல அவனுக்கு பேசுறதுக்கு வழி இல்ல. அப்புறம் அந்த முதல் அதிகரணத்துல ரெண்டாவது பாட்டிலையும் மூணாவது பாட்டிலையும் வந்தவன் யாருன்னா, இவனும் உலகாயுதம் தான், முதல் பாட்டு வந்த உலகாயுதம் தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசமானவன். உலகம் தோன்றும் அழியுங்கிறதெல்லாம் ஒத்துக்கொள்கிறான், அதுக்காக தோற்றுவிப்பதற்கு ஒருவன் வேண்டும் என்ன இருக்கு, தானே தோன்றி கொள்ளும் அழிந்து கொள்ளும் சொன்னா, அப்பா வினை முதலும் செய்யப்பட பொருளும் வேறு வேறாக இருக்கணும்ப்பா, இந்த உலகம் செய்யப்பட பொருள் வினை முதலாக இறைவன் வேண்டும் சொன்னா அதுவும் எதுக்கு, ஒரு பூதம் இன்னொரு பூதத்தை தோற்றுவித்துக்கிடும், அப்ப வினை முதல் ஒரு பூதம் செய்யப்பட பொருள் இன்னொரு பூதம், அந்த மாதிரி ஒன்னு இன்னொன்னு காத்துக்கொள்ளும் இன்னொன்னு அழித்துக் கொள்ளும், வினை முதல் செய்யப்பட பொருளும் வேறுதான. இப்ப சொன்னார் தோற்றம் இருத்தல் அழித்தல் அழிதல் என்ற அந்த மூன்று பண்புகளும் இந்த மூன்று தொழில்களும் நீ சொல்ற எல்லா பூதங்களுக்கும் இருக்கின்றன, எனவே இந்த மூன்று தொழில்களும் இல்லாத மேம்பாருடைய தலைவன் ஒருவனே இந்த பூதங்களை வந்து காரியப்படுத்த முடியும் என்று சொல்லி தருபவன் ஒருவன் வேண்டும் என்பதை நிலைநாட்டுகின்றார். அதான் இவை இரண்டு செயலானும் உலகம் முத்தொழில் உடைத்து என்பதனை உடம்பட்டு தருபவன் ஒருவன் வேண்டா என்னும் உலகாயுதர் ஒருசாரார் மதம் பற்றி ஆசங்கித்து பரிகரிக்கப்பட்டது. ஆசங்கித்து என்றால் அந்த உலகாயுதனுடைய கருத்தை வாங்கி அதான் ஆசங்கித்து பரிகரிக்கப்பட்டது, அவன் கருத்தின் கருத்து பொருந்தவில்லை என்று சொல்லி தள்ளப்பட்டது. அடுத்த பாடல்ல வருபவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் வந்து பௌத்தர்கள், பௌத்தர்கள் வந்து ஒரு சாரார் சௌத்ராந்திகன் இருக்காங்க. இந்த நூல் சிவஞான சித்தியார் பரவக்கத்துல பிற மத கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்க, அதுல இந்த சௌத்ராந்திகன் புத்தர்களுடைய மதம் தான் ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டுள்ளது, நிறைய கருத்துக்கள் சொல்றேன், அந்த கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டு அவற்றின் பொருந்தாமையெல்லாம் மிக அருமையாக சொல்லப்பட்டுள்ளது. இவனும் தர்க்கத்தில் சிறந்தவனா இருக்கின்றான் இந்த சௌத்ராந்திகன். அவன் சொல்றான் பாருங்க, சார்பினில் தோன்றும் எல்லாம் தருபவன் இல்லை எண்ணில் தேரின் இல்லதற்கோ தோற்றம் உள்ளதற்கோ நீ செப்பாய், ஓரின் இல்லதவும் தோன்றாது உள்ளதேல் உதிக்க வேண்டா, சௌரியதாது இரண்டும் இன்றி நிற்பது தோன்றும் அன்றே. இவன் என்ன சொல்றான் சௌத்ராந்திகன், சார்பினில் தோன்றும் எல்லாம், எல்லாம் சார்பினில் தோன்றும், என்ன எல்லாமே சார்பினில் தோன்றும், ஒருத்தன் தோற்றுவிப்பதற்கு ஒருத்தன் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுதான் இவன் கருத்தும். அதுதான் நாம இந்த சூத்திரத்தில் சொன்னார்களே, தருபவன் ஒருவன் வேண்டும் பதி உண்மையதான் நிலைநாட்டுகின்றார்கள். உலகம் வந்து நின்று போவதாலே தருபவன் ஒருவன் வேண்டும் சொல்றோம், தருபவன் ஒருவன் வேண்டும் வந்து மறுக்கிறதுதான் பௌத்தனுடைய வேலையும். தருபவன்லாம் ஒருத்தன் வேண்டாம் ஐயா, இந்த உலகத்தை ஒருத்தன் தர வேண்டாம். அப்ப எப்படி தோன்றும், எல்லாம் சார்பினில் தோன்றும். அது என்ன சார்பினில் தோன்றும்னா என்ன விஷயம், எப்படி தோன்றும் அப்படின்னா, அதாவது எல்லா பொருளுமே ஒவ்வொரு கணத்திலும் அழிந்து கொண்டே வருது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எங்க பௌத்தன் உள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதான் கணபங்கவாதம் சொல்றான், கணம் என்பது அது ஒரு பொழுது, என்ன பொழுதுன்னா ஆயிரம் தாமரை இதழ்களை அடுக்கி அது அந்த ஆயிரம் இதழ்களையாவும் ஊசி இறங்கணும், இறங்குவதற்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அது பொழுதுதான் ஒரு கணம் அப்படின்னா, இந்த ஒரு கணத்துல எல்லா பொருளுமே அழிஞ்சிரும் அப்படிங்கிறான். அவன் ஒரு கணத்துல உலகமே அழிஞ்சிருவான், அழிந்து அந்த அழிவிலிருந்து அடுத்தால அது புதிய பொருள் தோன்றும். அப்ப இவன் சொல்றதை பார்த்தா நம்ம சுத்தி உள்ள பொருள் எல்லாமே புதிது புதிதாக மாறிக்கொண்டே இருக்கின்றதுன்னு ஆகுது. ரொம்ப விசித்திரமான கருத்துடைய ஒரு கணத்தில் அழிகின்ற பொருள், அந்த அழிகின்ற பொருள் சார்பாக இருந்து அதன் சார்பில் அடுத்த பொருள் தோன்றிவிடும். நமக்கு பார்த்தா வேற்றுமை தெரியலையே, ஒரே பொருள் தானே தொடர்ந்து இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த வேற்றுமை நமக்கு புலப்படல. ஆனா அப்படிதான் கடந்தோறும் பொருள்கள் அழிகின்றன, அழியும் போது அழிகின்ற பொருளை சார்பாக கொண்டு அடுத்த பொருள் தோன்றுகிறது என்று சொல்கின்றான். அப்ப சொன்னா அப்ப கேட்கிட்ட கேள்வி அவிழ்ந்து செய்வோம். அப்ப ஒவ்வொரு பொருளுடைய ஒரு பொருள் ஒரு கணப்பொருள் தான் அழியுது, அதன் சார்பில் அடுத்த பொருள் தோன்றுது அப்படின்னு சொன்னா இந்த தோற்றம் வந்து உள்ள பொருளுக்கா அல்லது இல்லாத பொருளுக்கா சொல்லு பாப்போம் அப்படின்னா, உள் பொருளுக்கா அல்லது இல்லாத பொருளுக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு அவனுக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா அப்படி பாக்குறான், அவன் பதில் சொல்ல முடியல. அப்ப சொல்ற அப்ப அவன் வந்து மாத்துமிகன் இருக்கான் ஒரு பௌத்தன். அவன் வந்து சொல்றான், அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், உள் பொருளுக்கு தான் தோற்றம் அல்லது இல் பொருளுக்கு தான் தோற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது. உள் பொருளுக்கு தோற்றம் அப்படின்னா அதான் ஏற்கனவே உள்ள பொருள் ஆச்ச, அப்புறம் என்ன தோன்றுதல்? சரி, அப்ப இல்லாத பொருள் தான் தோன்றும் அப்படின்னா இல்லாத பொருள் ஒரு மாதம் தோன்றாது. உதாரணமாக முயல் கொம்பு, முயல் கொம்பு என்பது இல்லாதது, அது எப்படியா தோன்றுமா? தோன்றாது. அப்ப உள் பொருள்னாலும் அது ஏற்கனவே உள்ள பொருள், அது தோன்றும்னு சொன்னா பொருந்தாது, எனவே உள் பொருளும் தோன்றாது. இல்லாத பொருள் முயல் கொம்பு போன்ற இல்லாத பொருளுக்கும் தோற்றம் இல்லை, ஆகவே சௌத்ராந்தியம் சொன்னது பொருந்தாது நான் சொல்கிறேன் என்று மாத்துமிகன் வருகின்றான் பௌத்தரிலே இன்னொரு சாரர். அப்ப எந்த பொருள் தோன்றும் தெரியுமா? உள் பொருளும் தோன்றாது, இல் பொருளும் தோன்றாது. ஏன்னா உள் பொருள்னா ஏற்கனவே உள்ள பொருள், ஏற்கனவே இருக்கிறது, அப்போ அது தோன்றும் சொல்வதில் பொருள் இல்லை. இல் பொருள் தோன்றும்னா இல் பொருள் முயல் கொம்பு போன்ற இல் பொருள்கள் தோன்றாது. எனவே உள் பொருளும் தோன்றாது, இல் பொருளும் தோன்றாது என்பது நன்கு பெறப்படுகின்றது அல்லவா? எனவே உள் பொருளும் அன்றி இல் பொருளும் அன்றி அப்படி மாயமாக இருக்கிற ஒரு பொருள் தான் தோன்றும். உள் பொருள்னு சொல்ல முடியாது, இல் பொருளும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி உள்ள பொருள்கள், அதை அனிர்வசனம் சொல்வார்கள். அந்த அனிர்வசன பொருள் தான் தோன்றும் என்று சொன்னார் மாத்துமிகன். சௌத்ராந்திகன் கூட வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே மாத்துமிகன் வந்துட்டான்.